அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருநாமத்தினால உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இறைவன் நியமித்திருக்கிறதான இந்த நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இறைவனிடத்திலே நீங்கள் அன்புடனும் சமாதானத்தோடு கூட அணுகும்படிக்கு இந்த நீதியின் பாதையை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கும்படிக்கு இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்தும்படிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அன்பானவர்களே, நமது கடந்த பாடத்திட்டத்தில் யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை எப்படி ஏமாற்றினார், அதனால அவர் எப்படி தன்னுடைய மாமனுடைய வீட்டிற்கு போனார், அந்த இடத்துல 20 வருஷங்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதற்கு பிறகு அவர் திரும்பி வருவதையும், அப்படி திரும்பி வரும்பொழுது இறைவனோடு கூட போராடி இறைவனால ஆசீர்வதிக்கப்படுகிறதையும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, இறைவனிடத்திலிருந்து வெளிப்பட்டதான வாக்கு தத்தங்கள், அதாவது இறை வாக்கு, இந்த யாக்கூப் நபி அவர்கள் மூலமாக நிறைவேறினதையும் நாம் பார்த்தோம். இறைவன் மூலமாக வெளிப்பட்டதான அந்த வாக்கு தத்தம் அல்லது இறைவாக்கு என்ன என்றால், கவனியுங்கள், இப்ராஹிம் நபி அவர்களிடத்தில் இறைவன் அவர்களை அழைக்கும்போது அவர் இறைவன் இப்படியாக சொன்னான், நான் உன்னை புதிய ஒரு தேசமாக, அதாவது ஜாதியாக, ஒரு புதிய ஜாதியாக உன்னை மாற்றுவேன், அதற்காக உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அழைத்திருக்கிறேன், அந்த புதிய ஜாதி உன்னுடைய சந்ததியிலிருந்து உருவாகும் என்று இறைவன் வாக்கு பண்ணினார். தாம் வாக்கு பண்ணினபடியே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அவருடைய சந்ததியின் மூலமாக இந்த புதிய பெரிய ஜாதி உண்டாகும்படியாக இஸ்ஹாக் என்ற மகனை கொடுத்தார். அந்த இஸ்ஹாக்குக்கும் இறைவன் வாக்கு பண்ணினான், உன்னுடைய சந்ததி மூலமாக ஒரு பெரிய ஜாதி உண்டாகும் என்று சொல்லி வாக்கு பண்ணினான். அந்த வாக்கின்படியாக, அந்த வாக்கு நிறைவேறத்தக்கதாக இஸ்ஹாக் மூலமாக யாக்கூப் என்கிறதான ஒரு மகனை ஆண்டவர் கட்டளையிட்டார். யாக்கூபோடு கூட சேர்ந்து ஏசா என்கிறதான ஒரு மகனும் பிறந்தான். இருவரும் இரட்டையர்களாக இருந்தார்கள். ஏசா முதலில் பிறக்க வேண்டியவனாக இருந்தாலும், ஏசா யாக்கோபு இருவரும் இரட்டையர்களாக இருந்தார்கள். ஏசா முதலில் பிறந்தவனானபடியினாலே இறைவனின் வாக்கு ஏசா மூலமாக நிறைவேற வேண்டியதாக இருந்தாலும், அந்த ஏசா இறைவாக்குக்கு ஏற்றவனாக இல்லாதபடி தகப்பனுடைய அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போனபடியினாலே, அவைகளை அசட்டை பண்ணினபடியினாலே, அந்த அதிகாரமும் ஆசீர்வாதமும் யாக்கோபினுடைய கைக்கு மாறினது என்பதை பார்த்தோம். இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய மாமனுடைய வீட்டை விட்டு தன்னுடைய குடும்பத்தோடு கூட, தன்னுடைய பரிவாரத்தோடு கூட அவன் வெளியே வருகிறான். அவனுக்கு 4 மனைவிகள், 2 மனைவி 2 மறுமனைவிகள், அவனுடைய வேலைக்காரர், அவன் சவதரித்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் வெளியே வருகிறான். அப்படியே வெளியே வரும்பொழுதுதான் இறைவனை சந்தித்து இறைவனோடு கூட போராடி அவனுடைய பெயர் யாக்கோபு என்று இருந்த பெயர், அதாவது ஏமாற்றுகிறவன் என்று இருந்த பெயர், இப்பொழுது மாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்று இறைவன் பெயரிடுகிறார். நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளுவது என்னவென்று சொன்னால், இறைவன் தாம் அளித்த வாக்கை நிறைவேற்ற வல்லவன், தாம் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற வல்லவன் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இப்ராஹிம் நபி அவர்களிடத்திலே சொன்ன வாக்கு, இஸ்ஹாக் நபியினிடத்திலே சொன்ன வாக்கு, யாக்கூப் நபியினிடத்திலே சொன்ன வாக்கு இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கிறது. இன்னும் பரிபூர்ணமாக நிறைவேறவில்லை, இப்பொழுது நிறைவேற ஆரம்பித்திருக்கிறது. அது யார் மூலமாக நிறைவேற ஆரம்பிக்கிறது என்றால், யாக்கூப் நபி அவர்கள் மூலமாக நிறைவேற ஆரம்பிக்கிறது. அன்பானவர்களே, யாக்கூப் நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். யாக்கூப் நபி அவர்களுக்கு 4 மனைவிமார்கள் இருந்தார்கள். இந்த 4 மனைவிமார்கள் மூலமாக யாக்கூப் நபி அவர்களுக்கு, அவருடைய 4 மனைவிகள் மூலமாக 12 ஆண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். கவனியுங்கள், இந்த 12 ஆண் பிள்ளைகளுடைய சந்ததி மூலமாகத்தான் இறைவன் வாக்களித்த அந்த பெரிய ஜாதி இப்பொழுது உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த 12 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், யாக்கோபினுடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டபடியினாலே, இந்த 12 பிள்ளைகளும் யாக்கோபின் சந்ததிகள் என்று அழைக்கப்படுவதற்கு பதிலாக இவர்கள் இஸ்ரவேல் சந்ததிகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். இது இறைவனுடைய திட்டமாக, இறைவனுடைய நாட்டமாக காணப்படுகிறது. இங்கே கவனிக்க வேண்டிய காரியம் என்ன என்றால், இந்த 12 பேர் மூலமாக இறைவன் வாக்களித்த பெரிய ஜாதி உருவாகப் போகிறது. இந்த 12 பிள்ளைகள், யாக்கூப் நபி அவர்களுடைய இந்த 12 ஆண் பிள்ளைகள், இவர்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது யாக்கூப் நபி அவர்களுடைய 4வது மனைவியினுடைய 2 பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகளிலே ஒருவருடைய பெயர் யூசுப், மற்றொருவருடைய பெயர் பென்யமின். இந்த 12 பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கப்படுகிறது. அதில் இந்த கடைசி 2 பிள்ளைகளுக்கு யூசுப் என்றும் பென்யமின் என்றும் பெயர் வைக்கப்படுகிறது. கவனியுங்கள், இந்த 12 பிள்ளைகள் மூலமாக இறைவன் நியமித்த அந்த திட்டம் இப்பொழுது உருவாக அல்லது வளர ஆரம்பிக்கிறது. இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய நாட்டம் என்ன என்று பார்ப்போமானால், இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வாக்களித்து, அவருடைய குமாரனாகிய இஸ்ஹாக் நபி அவர்களுக்கு வாக்களித்து, அவருடைய குமாரனாகிய யாக்கூப் நபி அவர்களுக்கு வாக்களித்த இந்த பெரிய ஜாதி இந்த 12 பேர்கள் மூலமாக உருவாக வேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டம். அந்த நாட்டம் இப்பொழுது நிறைவேறிவிட்டது. இந்த ஜாதிக்குதான் இறைவன் இஸ்ரவேல் வம்சம் என்று சொல்லி, அல்லது இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி பெயரிட்டார். இந்த இஸ்ரவேலர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு இன்சானை அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியான ஒரு மீட்பர், அதாவது இன்சானுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு நஜாத்தை கொடுக்கும்படியான ஒரு இரட்சகர் வரவேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டமாக இருந்தது. ஆகவேதான் இறைவன் இந்த ஜாதியை யாக்கூப் நபி அவர்கள் மூலமாக உருவாக்கினார். யாக்கூப் நபி அவர்களுக்கு இறைவன் பெயரை மாற்றிவிட்டார், இஸ்ரவேல் என்று சொல்லி. இப்பொழுது யாக்கூப் நபி அவர்களுடைய இந்த சந்ததிகள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி இறைவனாலே திட்டமிட்டு, இறைவனாலே உருவான ஒரு பெரிய ஜாதியாக இவர்கள் உருவாகிவிட்டார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், இந்த 12 பேரும் இறைவனாலே உருவாக்கப்பட்டதான சந்ததியாக அல்லது ஜாதியாக உருவாக்கப்பட்டு விட்ட போதும், அந்த திட்டம் இன்னும் பரிபூரணமாக நிறைவேறவில்லை. அதற்கு இறைவன் தருணங்களை எடுத்தான். இந்த 12 பேரும் வளர்ந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நடந்ததான இந்த 12 பேரும் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையிலே நடந்ததான மற்றொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன என்று பார்ப்போமானால், யாக்கோப் நபியினுடைய கடைசி 2 பிள்ளைகள், அதில 11வது பிள்ளை, இவரைத்தான் இறைவன் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த 11வது பிள்ளையினுடைய பெயர் யூசுப். இறைவாக்கிலே சொல்லப்பட்டபடி நாம் தொடர்ந்து இறைவனுடைய திட்டத்தை நாம் கவனிக்கும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாகவும் எளிதில் விளங்க முடியாததாகவும் காணப்படுகிறது. ஆதமனுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அங்கே ஒரு குர்பான் செலுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த குர்பான் வரப்போகிற மீட்பிற்கு அடையாளமாக செலுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆதமனுடைய மீறுதலின் நிமித்தமாக அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆட்டினுடைய தோலை ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் இறைவன் வஸ்திரமாக கொடுத்தான் என்று சொல்லி பார்த்தோம். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இறைவன் வாக்களித்த வரப்போகிறதான மீட்பருக்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்த்தோம். அதற்கு பிறகு ஆபேல் அவர்கள் பலி செலுத்தினார்கள், குர்பான் செலுத்தினார்கள், அது வரப்போகிற மீட்பருக்கு அடையாளம் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகு சந்ததிகள் தொடர்ந்து பாவத்தில் இருந்தபடியினாலே இறைவன் பெருவள்ளத்தின் மூலமாக நூஹ் நபி அவர்களுடைய காலத்தில் இந்த துனியாவை அழித்தார். அதற்கு பிறகு நூஹ் நபி அவர்கள் மூலமாக ஒரு சந்ததி உருவானது. நூஹ் நபி, அவருடைய மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள், அவருடைய 3 மருமக பிள்ளைகள் ரூஹோடு கூட காக்கப்பட்டார்கள். எப்படி காக்கப்பட்டார்கள்? ஒரு பேழையின் மூலமாக, அதாவது கப்பலின் மூலமாக காக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்ப்போமானால், இந்த துனியாவுக்கு இறைவனாலே அனுப்பப்படுகிறதான அந்த மீட்பர், அவரிடத்திலே வருகிறவர்கள் இந்த துனியா மறுபடியும் இறைவனாலே அழிக்கப்படும்போது காக்கப்படுவார்கள் என்பதற்கு அந்த மீட்பருக்கு அடையாளமாக இந்த சம்பவம் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுதுதான் இப்பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய குமாரனை குர்பானாக கொடுத்தது, அதே மீட்பர் இந்த துனியாவுக்கு வந்து தன்னை குர்பானாக ஒப்புக் கொடுத்து ஜனங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஜனங்களை ஜன்னத்திற்கு கொண்டு போவார் என்பதற்கு அடையாளமாக காணப்பட்டது. இப்பொழுது இறைவனுடைய திட்டம் இப்ராஹிம் நபியிலிருந்து தொடர்கிறது. அதை இஸ்ஹாக் மூலமாக தொடர்ந்து, யாக்கூப் நபி மூலமாக தொடர்ந்து, அவருடைய சந்ததிகள் மூலமாக தொடர்ந்து, அவருடைய சந்ததிகள் இப்பொழுது இஸ்ரவேல் வம்சமாக இறைவன் நியமிக்க நினைத்த, இறைவன் நாட்டம் கொண்ட இந்த இஸ்ரவேல் சந்ததிகள் உருவாக ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது இறைவனுடைய திட்டம் மறுபடியும் உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. அது என்ன திட்டம் என்று சொன்னால், இந்த யாக்கூப் அவர்களுடைய புதல்வர்கள் 12 பேரும் வளர்ந்து வருகிறார்கள். அப்படி வளர்ந்து வரும்பொழுது இதில் 11வது மகன் யூசுப் என்று சொல்லக்கூடியவர், இவருக்கு இறைவன் தரிசனங்களை கொடுக்கிறார். 2 தரிசனங்களை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தினுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இந்த 11 பேரும் யூசுப் நபியை அவர்கள் வணங்குவார்கள் என்ற அர்த்தத்தில் இந்த தரிசனங்கள் வெளிப்படுகிறது. இந்த தரிசனத்தை பார்த்து யூசுப் நபி அவர்கள் இவர்களிடத்திலே சொன்னபோது, தன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொன்னபோது, அவர்கள் பொறாமைப்பட்டு யூசுப் நபி அவர்களை கொலை செய்ய பிரயாசப்பட்டார்கள். யூசுப் நபி அவர்களை கொலை செய்ய பிரயாசப்பட்டாலும் அதிலே இருந்த வேறொரு சகோதரன், யூசுப் நபி அவர்களுடைய மற்றொரு சகோதரன், அவர் யூசுப் நபியின் மேல் இறக்கப்பட்டு யூசுப் நபியை காப்பாற்றுகிறார். அடுத்து யூசுப் நபி அவர்கள் இஸ்மவேலரிடத்திலே விற்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு வேறு ஒரு சிறைச்சாலை அதிகாரியினுடைய வீட்டிலே வளர்க்கப்பட்டார். அந்த சிறைச்சாலை அதிகாரியினுடைய வீட்டில் இவர் வேலைக்காரனாக போய் சேருகிறார். இப்பொழுது யூசுப் நபி அவர்கள் மூலமாக இறைவனுடைய திட்டம் மறுபடியும் உருவாக ஆரம்பிக்கிறது. யூசுப் நபி அவர்கள் அந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு சம்பவத்தின் மூலமாக விடுதலையாக்கப்படுகிறார். அந்த விடுதலையாக்கப்பட்டு எகிப்திலே ராஜாவினிடத்திலே கொண்டு போகப்படுகிறார். இறைவன் யூசுப் நபி அவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தபடியினால அந்த நாட்டில் நடக்கப்போகிற பஞ்சத்தை குறித்து யூசுப் நபி அவர்கள் அந்த ராஜாவுக்கு அறிவிக்க, யூசுப் நபி அவர்களுடைய ஞானத்தை பார்த்து அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் யூசுப் நபி அவர்களை அதிகாரியாக ராஜா நியமிக்கிறார். இப்பொழுது கானான் தேசத்திலேயும் எகிப்து தேசத்திலேயும் பஞ்சம் உண்டான போது இறைவன் யூசுப் நபி அவர்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்தின் மூலமாக யூசுப் நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், 7 வருடங்களுக்கு தேவையான தானியங்களை முன்கூட்டி சேர்த்து வைக்கிறார்கள். யூசுப் நபி அவர்கள் போய் சேர்ந்த எகிப்து தேசத்தினுடைய ராஜாவின் பெயர் பார்வோன். இந்த பார்வோனுக்கு யூசுப் நபி அவர்களுடைய ஞானத்தை பார்த்து யூசுப் நபி அவர்களை மிகவும் பிடித்து விட்டதாலும், யூசுப் நபி அவர்கள் மேல் ஒரு மரியாதை ஏற்பட்டதாலும் யூசுப் நபியை எகிப்து தேசம் முழுவதற்கும் பெரிய அதிகாரியாக நியமிக்கிறார். இப்பொழுது இறைவனுடைய திட்டம் யூசுப் நபியின் மூலமாக இந்த எகிப்திலிருந்து துவங்குகிறது. நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்களிடத்தில் இறைவன் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருந்தார், வகையாக வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது தன்னாலே தெரிந்து கொள்ளப்படுகிறதான அந்த சந்ததி இஸ்ரவேல் தேசத்தில் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் 400 வருஷங்கள் இருப்பார்கள் என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த வாக்கு நிறைவேறும்படியாக யூசுப் நபியை முதலில் அந்த எகிப்திலே ஒரு அதிபதியாக, ஒரு அதிகாரமுடையவனாக இறைவன் அங்கே வைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நண்பர்களே, தொடர்ந்து யூசுப் நபி அவர்கள் மூலமாக எகிப்தில் நடந்த சம்பவம் என்ன, எப்படி இவர்கள் அடிமைகளானார்கள், எப்படி இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் என்பதை இறைவன் நாடினால் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் மறுபடியுமாக அந்த சம்பவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறோம். அடுத்த வாரம் இதே நாள் இதே நிகழ்ச்சியில் நீங்கள் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரைக்கும் இறைவனின் அருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி இன்றைய இந்த பாடத்திட்டத்தை நிறைவாக்குகிறோம். இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பானாக. ஆமேன், ஆமேன்.